நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு விடை கொடுத்து 2022 ஆண்டுக்குள் நுழைய போகும் இந்த வேளையில் 2021 ஆண்டை திரும்பி பார்த்தால் நம் கண்முன் தெரிவதெல்லாம் முகக்கவசமும் தடுப்பூசியும் முடக்க நிலையும்தான். இவற்றையும் தாண்டி நம் கவனத்திற்கு தெரிய வந்த கண்ணுக்கெட்டாத தூரத்தில் அரங்கேறிய சம்பவங்கள் பல உண்டு. அந்த வகையில் 2021 ஆஸ்திரேலியா, இலங்கை மற்றும் இந்தியா தவிர உலக நாடுகள் சார்ந்து அதிகம் பேசப்பட்ட, அதிக தாக்கத்தையோ அதிர்ச்சியையோ ஏற்படுத்திய சம்பவங்கள் குறித்த தொகுப்பு இது. கொரோனா பரவலால் சோபை இழந்து போன உலகம், கட்டுப்பாடுகள் மற்றும் சமூக இடைவெளிக்கு மத்தியில் புதிய ஆண்டிலாவது கொரோனாவின் பிடியிலிருந்து மீண்டு விடுவோம் என்ற எதிர்பார்ப்புடன் முகக்கவசத்தை அணிந்தபடி 2021 ஆண்டை வரவேற்றது. வல்லரசு என்று தன்னை மார்த்தட்டிக் கொள்ளும் அமெரிக்காவின் ஜனநாயகம் கேலி கூத்தாகிவிட்டது என ஊடகங்கள் வர்ணிக்கும் அளவுக்கு ஜனவரி 6 திகதி நடந்தேறியது டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர்களால் அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நடத்தப்பட்ட கலவரம். நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனின் வெற்றியை ஏற்றுக்கொள்ள மறுத்த முன்னாள் அதிபர் டிரம்பினதும் அவரது ஆதரவாளர்களினதும் செயல் உலகம் முழுவதும் பேசுபொருளாகியிருந்தது.
To the Capitol.
There are some protests happening down outside the Capitol. They appear to be Trump supporters who are frustrated with the outcome and are trying to breach some of that.
There are gunshots inside the Capitol.
I think it's the most shocking failure of security imaginable.
கலவரம், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம், நீதிமன்ற வழக்கு என பல குழப்பங்களுக்கு மத்தியில் ஜனவரி 20 திகதி நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஜோ பைடன் அமெரிக்காவின் 46 அதிபராக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார்.
This is America's day. This is democracy's day. Today we celebrate the triumph not of a candidate but of a cause. Democracy is fragile. And at this hour, my friends, democracy has prevailed.
பிப்ரவரி மாதம் அனைத்து கண்களும் மியான்மர் பக்கம் தாவின. பிப்ரவரி 1 திகதி எதிர்பாராத விதமாய் மியான்மர் ராணுவம் ஆங் சாங் சூச்சியையும் அவரது அரசின் முக்கிய தலைவர்களையும் கைது செய்து சிறைப்படுத்தியதோடு நாட்டில் ராணுவ ஆட்சியை பிரகடனம் செய்தது.
அன்றைக்கு காலையிலிருந்து 12 வரை இணையதளங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது, தொலைபேசி வசதிகள் முடக்கப்பட்டிருந்தது. அம்மையார் மேலையும் நாட்டோட முன்னாள் அதிபர் மேலையும் வழக்கு தொகுத்திருக்காங்க. மக்கள் அனைவருமே வந்து நோயாளிகள் வெளியில நடந்து போய்கிட்டதான் எப்படி போவாங்களோ அந்த மாதிரி மன ரீதியா வந்து ரொம்ப சோகத்துல இருக்காங்க. 50 வந்து இந்த இராணுவத்தோட செயலாலதான் வந்து நாடு வந்து ரொம்ப வறுமையான நாடுங்கிற பட்டியலையும் சேர்க்கப்பட்டுச்சு. நம்மளோட ஜென்ரேஷன் வருங்காலமே வந்து வீணா போயிருமேங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துல இருக்கு நாடு வந்து.
பிரிட்டன் அரச குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக கடந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிவித்த இளவரசர் ஹாரி மற்றும் மேகன் ஆகியோர் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 7 திகதி பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஓப்ரா வின்ஃப்ரே நடத்திய நேர்காணலில் பங்கேற்று அரச குடும்பத்தினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் தங்களது தனிப்பட்ட வாழ்வில் சந்தித்த சவால்களையும் பேச அரச குடும்பம் மீண்டும் பேசுபொருளாகியது.
I need to do this for my family. This is not a surprise to anybody. It's really sad that it's got to this point. But I've got to do something for my own mental health, for my wife's.
They didn't want him to be a prince or a princess, not knowing what the gender would be, and that he wasn't going to receive security. Look, I was really ashamed to say it at the time, and ashamed to have to admit it to Harry especially. But I knew that if I didn't say it, that I would do it. I just didn't want to be alive anymore.
அதே நேரம் அரச குடும்பத்தின் மிகப்பெரும் சோக நிகழ்வு ஒன்றும் இந்த வருடம் பதிவானது. ஏப்ரல் 9 திகதி பிரிட்டன் இளவரசரும் ராணி எலிசபெத்தின் கணவருமான பிலிப் தனது 99 வயதில் காலமானார். அவரது இறுதி நிகழ்வு கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு ஏப்ரல் 17 திகதி நடைபெற்றது.
அமராகிவிட்ட தன் கணவரின் கடமை உணர்வு பற்றி மகாராணியார் கருத்து வெளியிடும்போது,
And I and his whole family, and this and many other countries, owe him a debt greater than he would ever claim, or we shall ever know.
அந்நியமான கணவன் மனைவியை பற்றி எங்கள் தமிழ் இலக்கியங்கள் தான் நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் ஆங்கில நாட்டில் பிரிட்டனில் தலையாய அரச குடும்பத்தில் பிரிட்டிஷ் பேரரசியாரும் அவருடைய கணவரும் வாழ்ந்த வாழ்க்கை, வள்ளுவன் வாசி வாழ்க்கை போன்ற நிரந்தர வாழ்க்கை, 7 தசாப்தங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அசாதாரண வாழ்ந்த அரச குடும்பத்து தலைவன் மறைந்தார்.
மார்ச் 23 திகதி 400 மீட்டர் நீளமுள்ள ஒரு கப்பல் பலத்த காற்று காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து சுயஸ் கால்வாயின் 2 கரைகளுக்கு இடையில் செங்குத்தாக சிக்கிக் கொண்டது. இதனால் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் மிக பெரும் போராட்டத்திற்கு பிறகு எவர் கிவன் என்ற இந்த கப்பல் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது.
கடல்ல வந்து உங்களுக்கு தெரியும், கடல் மட்டம் ஏறி இறங்கும், ஹை டைட் லோ டைட்னு சொல்றாங்க. அந்த லோ டைட் ஹை டைட் வந்து அது வந்து பூரண நாட்கள்ல அந்த உயரம் ஆக கூடுதலாக இருக்கும். 29 பூரணினால் அதுக்கு வெயிட் பண்ணி அவர்கள் அந்த நேரத்திலே கப்பல் கொஞ்சம் உயர்ந்தது. அவர்கள் அந்த கப்பலை உயர்த்துவதற்கு 2 வழியை யோசிச்சிருந்தார்கள். ஒன்று 20,000 கண்டெய்னர்ல ஒரு 5,000 கண்டெய்னர் கீழே இறக்கினாத்தான் கப்பல் கொஞ்சம் மேலே உயரும். ஆனால் அந்த நேரத்திலே அந்த பாலைவனத்துக்கு நடுவிலே அதை இறக்கக்கூடிய வசதி கொண்டும் அங்கே இருக்கே இல்லையா, அது பெரிய கிரேன் எல்லாம் தேவையாது, அப்போ அதுவும் செய்ய முடியல அவர்களுக்கு. ஆனால் இயற்கையே அதுக்கு உதவி செய்தது, இயற்கையே கப்பல் கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தது அந்த ஹை டைடின் போது. அதே நேரத்திலே கொஞ்சம் மணலம் கொஞ்சம் கிண்டி எடுத்திருந்தார்கள், நிறைய டக் போட்ஸை கொண்டு வந்திருந்தார்கள், எல்லா முயற்சியும் சேர்ந்து தான் அந்த கப்பலை மீட்டெடுத்திருந்தார்கள்.
இந்த செய்திகள் எல்லாவற்றுக்கும் இடையில் உலக நாடுகள் பலவற்றிலும் கொரோனா கட்டுப்பாடுகளும் கோவிட் மரணங்களும் தடுப்பூசி குறித்த செய்திகளும் அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தன. இது ஒரு புறம் இருக்க, ஒவ்வொரு ஆண்டும் காலச்சக்கரத்தில் இடம் பிடிக்கும் இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சினை இம்முறையும் பதிவானது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினருக்கும் ஹமாஸ் போராளி குழுவினருக்கும் இடையில் ஏப்ரலில் ஆரம்பித்த மோதல் பல வாரங்களாக தொடர்ந்து அடுத்த கட்டமாக துப்பாக்கிச்சூடு, ஏவுகணை தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறி பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. பின்னர் சமாதான உடன்படிக்கையொன்று எட்டப்பட்டது.
Israel's missile defense systems lighting up the sky as they try to intercept incoming Hamas rockets. 130 of them were fired from Gaza in one barrage. Flights at the international airport were urgently suspended and diverted. Hamas said it was a specific target. The earlier Israeli assault on Gaza, which prompted the Hamas retaliation, had been relentless.
உலகெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த அமெரிக்க கருப்பினத்தவர் ஜார்ஜ் ஃபிளாய்டு கழுத்து அழுத்தப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் போலீஸ் உத்தியோகத்தர் டெரெக் சோவினுக்கு ஜூன் 25 திகதி 22 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது.
As to count one, based on the verdict of the jury finding you guilty of unintentional second degree murder while committing a felony under Minnesota statute 609.19 subdivision 2 paren 1, it is the judgment of the court that you now stand convicted of that offense. Pursuant to Minnesota statute section 609.04, counts 2 and 3 will remain unadjudicated as they are lesser offenses of count 1.
2021 ஆண்டு செப்டம்பர் 11-க்குள் அனைத்து அமெரிக்க படைகளும் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்ததற்கிணங்க அமெரிக்க படைகள் கட்டம் கட்டமாக வெளியேறி வந்த பின்னணியில் ஆகஸ்ட் மாதம் 15 திகதி மிக இலகுவாக தலிபான் அமைப்பு ஆப்கான் ஆட்சியை கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து கொரோனாவை அடியோடு மறந்த ஒட்டுமொத்த உலகமும் தனது கவனத்தை ஆப்கானில் குவித்தது. ஆப்கானிலிருந்து தப்பி ஓடுவதற்கு முயன்ற மக்களின் அவலம், அங்கு சிக்கிக் கொண்டவர்களை மீட்பதற்கான உலக நாடுகளின் போராட்டம், ஆப்கான் மக்களின் எதிர்காலம் குறித்த அச்சம் என எங்கும் ஆப்கான் எதிலும் ஆப்கான் என்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்தன. தலிபான்களின் தலைமையிலான ஆட்சி, பல்வேறு சர்ச்சைகள், சில உலக நாடுகளின் எதிர்ப்புகளுக்கு இடையில் நடந்து வருகிறது.
அவங்கள்ட்ட இருக்கிற முக்கியமான ஒரு சவால் என்ன அப்படின்னா, பொருளாதார அடிப்படையில் வெளிநாட்டிலேருந்து வர்ற நிதி ஒரு 75% வந்து நிறுத்தப்பட்டு விட்டுவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா வெளிநாட்டு நாணயம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பெரிய நிதி நெருக்கடியை வந்து அவங்க சந்திப்பாங்க. இன்னொன்று வந்து, நாங்கள் மாறிட்டோம், முன்பு ஆட்சி செஞ்சது போல் செய்ய மாட்டோம், மக்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற உலக நாடுகளுடைய அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக தேவையாக இருக்கு. சமூகத்தில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. ஒரு சாரார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ஒரு சாரார் பயப்படுறாங்க. இப்போ ஷரியா சட்டத்தின் பிரகாரம் தான் நாங்கள் நடத்துவோம், அதில் என்ன பெண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதெல்லாம் நம்ம கொடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க.
பனையால் விழுந்தவர்களை மாடேறி மிதித்தது போல ஆப்கானை விட்டு வெளியேறுவதற்காக காபூல் விமான நிலையத்தை சுற்றி காத்திருந்த மக்களில் 50 மேற்பட்டோர் அங்கு மேற்கொள்ளப்பட்ட 2 குண்டு தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். பலர் காயமடைந்தனர்.
Well, there have been 2 explosions outside Kabul airport. This all comes after the United States, Australia and the UK warned people to stay away because of what they were calling an imminent threat from an ISIL offshoot in the country. Thousands, though, had been gathering outside the airport for days now in hopes of fleeing the country after the Taliban took over.
பனாமா லீக்ஸுக்கு அடுத்தபடியாக பல்வேறு நாடுகளில் பணம் பதுக்கிய பிரபலங்களின் பெயர்கள் அடங்கிய பண்டோரா பேப்பர்ஸ் அக்டோபர் 3 திகதி சர்வதேச ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்டு உலக நாடுகளை உலுக்கியது.
கட்டார் நாட்டில் ஆளும் அரச குடும்பத்தினர் லண்டன் நகரத்தில் வாங்கிய மாளிகை தொடர்பாக சுமார் 2 கோடி பவுண்ட்ஸ் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள். உலகில் வேறு எங்குமே சொத்துக்கள் இல்லை என்று தொடர்ந்து வாதிட்டு வந்த அனில் அம்பானிக்கு சுமார் 18 வெளிநாட்டு நிறுவனங்கள் ஜெர்சி, பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலண்ட் மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளில் இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சஞ்சீவ் குப்தாவுக்கு சொந்தமான ஆஸ்திரேலிய நிறுவனமான ஆரியம்ஸ் மைனிங் சம்பந்தப்பட்ட முறைகேடுகளும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன. பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தாங்கள் கட்ட வேண்டிய வரியை தவிர்ப்பதற்காக பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலண்டில் பணத்தை முதலீடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
இந்த ஆண்டு முழுவதையும் கொரோனா வைரஸின் டெல்டா தெரிவு ஆக்கிரமித்திருந்த போதிலும் ஓரளவுக்கு கோவிடோடு வாழ்வதற்கு மக்கள் பழகி கொண்டிருக்க டெல்டாவுக்கு போட்டியாக களமிறங்கி இருக்கிறது ஒமிக்ரான் என்ற திரிவு. தென்னாப்பிரிக்காவில் நவம்பர் 24 திகதி கண்டறியப்பட்ட ஒமிக்ரான் திரிவு பற்றிய பயம் இப்போது உலகை ஆட்டிப்படைக்கிறது. அதிகரித்த தொற்றாளர்கள், மீண்டும் பயண கட்டுப்பாடுகள், கோவிட் கட்டுப்பாடுகள் என உலகம் பதறிப்போயுள்ளது. டெல்டாவை விட அதிக வேகத்தில் இது பரவுவதால் மக்களை அவதானமாக இருக்கும்படி உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது.
And the reality is that Omicron is probably in most countries, even if it hasn't been detected yet. Omicron is spreading at a rate we have not seen with any previous variant. We're concerned that people are dismissing Omicron as mild. Surely we have learned by now that we underestimate this virus at our peril.
2021 முக்கிய தலைப்புச் செய்திகளாக இடம்பெற்ற இந்த செய்திகளோடு இன்னும் பல செய்திகளும் வரலாற்றில் பதிவாகின்றன. குறிப்பாக இந்தோனேஷிய நீர்மூழ்கி கப்பல் மூழ்கியதில் 53 பேர் கொல்லப்பட்டமை, ஹெய்டியை புரட்டி போட்ட 7.2 ரெக்டர் அளவிலான பூகம்பத்தில் சுமார் 2200 பேர் வரை கொல்லப்பட்டமை, பெகாசஸ் உளவு மென்பொருள் விவகாரம், அல்ஜீரியா மொரோக்கோ முருகல், 50 பேரை காவு கொண்ட பிலிப்பீன்ஸ் விமான விபத்து, ஆப்கானிஸ்தானில் பள்ளி ஒன்றுக்கு வெளியே இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 50 மேற்பட்டோர் கொல்லப்பட்டமை, அமெரிக்காவை தாக்கிய இடா சூறாவளி, பாக்தாத் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ காரணமாக 80 மேற்பட்ட கோவிட் நோயாளர்கள் மரணமடைந்தமை, நைஜீரிய படகு விபத்தில் 130 பேருக்கு மேல் கொல்லப்பட்டமை, வட அமெரிக்க வெப்பத்திற்கு 600 மேற்பட்டவர்கள் மரணமடைந்தமை உட்பட இன்னும் பல சம்பவங்களும் 2021 என்ற கால புத்தகத்தில் பதிவாகியிருக்கின்றன.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.